بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. இன்றைய இந்த நிகழ்விலே எங்கள் மத்தியில் வாரிசுரிமை சட்டங்கள் தொடர்பான ஒரு விரிவான விளக்கத்தை தர இருக்கின்ற என்றும் எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர் ஷேக் முஃப்தி யூசுப் அவர்களே இங்கு வருகை தந்திருக்கின்ற எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய பேர் அருளினால் கடந்த சுமார் ஒரு 3 தசாப்த காலமாக நமது சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு பரவலான இஸ்லாமிய எழுச்சியை, மறுமலர்ச்சியை, விழிப்புணர்ச்சியை நாம் கண்டு வருகிறோம். இந்த அண்மைக்கால இஸ்லாமிய எழுச்சியானது, மறுமலர்ச்சியானது மிகவும் பலம் வாய்ந்த ஒன்றாக இருப்பதையும் பார்க்கிறோம். இந்த அவேர்னஸ், இந்த ரிசர்ஜன்ஸ் ஆண்கள் மட்டத்தில் மாத்திரமல்ல பெண்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. படிக்காத பாமர்கள் மத்தியில் மாத்திரமல்ல படித்த புத்திஜீவிகள், இன்டலெக்சுவல்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் மத்தியிலே இந்த இஸ்லாமிக் அவேர்னஸ் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அவற்றோடு வெறும் உணர்ச்சியில் மாத்திரமல்ல அறிவுபூர்வமான ஒரு எழுச்சியாக இந்த எழுச்சி மாறியிருப்பதையும் பார்க்கிறோம். அமல்களிலும் இபாதத்துகளிலும் இந்த எழுச்சியை பார்க்கிறோம். இஸ்லாமிய அறிவை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் காட்டப்படுகின்ற ஆர்வத்தில் வேட்கையில் இந்த எழுச்சியை, இந்த மறுமலர்ச்சியை பார்க்கிறோம். அந்த வகையிலே ஒரு மொத்தமான ஒரு எழுச்சியாக, மிக பலம் வாய்ந்த, சக்தி வாய்ந்த ஒரு மறுமலர்ச்சியாக, ஒரு விழிப்புணர்ச்சியாக இது இருப்பதை பார்க்கிறோம். உண்மையில் இந்த மாற்றத்துக்கு பல இஸ்லாமிய அமைப்புகள் கடந்த பல தசாப்த காலமாக தமது மகத்தான பங்களிப்பை செய்து வந்திருக்கின்றன. அவற்றோடு சில தனி மனிதர்கள் இந்த மாற்றத்துக்கு பெரிய அளவிலே பங்களிப்பு செய்து வருகிறார்கள் என்ற உண்மையை நாம் மிக தெளிவாகவே இங்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த வகையிலே இந்த அண்மை காலத்திலே நமது சமுதாயத்தின் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிற இந்த மார்க்க ரீதியான இந்த மாற்றத்துக்கும் இந்த விழிப்புணர்வுக்கும் பங்களிப்பு செய்பவர்கள் ஒருவராக சகோதரர் ஷேக் முஃப்தி யூசுப் அவர்களை நாம் வர்ணித்தால் அது பிழையாக இருக்காது என்று நான் நம்புகிறேன். உண்மையில் அவருடைய இந்த பங்களிப்பு இவ்வளவு தூரம் தாக்கம் மிக்கதாக, வலுவானதாக அமைவதற்கு அவருடைய குடும்ப பின்னணி முக்கியமான ஒரு காரணம் என்று நான் கருதுகிறேன். அவர் இல்முடைய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். தந்தை வழியில் பார்க்கிற போதும் அல்லாஹுடைய அருளினால் பல உலமாக்களையும் பல தாயிகளையும் கொண்ட, இல்மிலும் தாவாவிலும் ஈடுபாடுள்ள பலரை கொண்ட ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் இருக்கிறது. தாய் வழியில் பார்க்கிற போதும் பல உலமாக்களும் பல தாயிகளும் அங்கே இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அவருடைய தந்தை ஹனிஃப ஹசரத் அவர்கள் இந்த நாடறிந்த முக்கியமான ஒரு ஆலிம். அவரை விட அவருடைய தந்தை முஃப்தி யூசுஃபுடைய பாட்டனார் இப்ராஹிம் ஹசரத் அவர்கள் என்னை பொறுத்தவரையிலே இந்த நாட்டுடைய மூத்த முன்னோடி உலமாக்களில் ஒருவர். அவர் எனது பார்வையில் ஒரு ரப்பானிய ஆலிமாக நான் அவரை பார்த்திருக்கிறேன். அவருடைய எளிமை, அவருடைய தக்வா, அவருடைய பணிவு, அவருடைய இறையச்சம், அவருடைய பேணுதல், அவருடைய பற்றற்ற வாழ்வு உண்மையில் ஆரம்பகால நமது சலஃபுகளை, சஹாபாக்களை, தாபியுன்களை, அத்துபாவு தாபியன்களை எமக்கு நினைவுபடுத்தும். அத்தகைய மனிதர்கள் இந்த 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே இந்த 21ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியிலே எப்படி வாழ்ந்தார்கள் என்பது கூட உண்மையில் கற்பனை செய்து பார்ப்பதற்கு கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் இந்த காலத்திலும் ரப்பானிய மனிதர்கள் வாழலாம் என்பதற்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இப்ராஹிம் ஹசரத் ரஹ்மஹுல்லா அவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த மனிதனை அறிந்த பலர் அதற்கு சாட்சியாக இருப்பார்கள். ஆனால் ஆரவாரம் இல்லாமல், அலட்டிக் கொள்ளாமல், பிரபல்ய நோக்கம் இல்லாமல் வாழ்ந்த ஒரு மனிதர் என்ற காரணத்தினால் அத்தகைய ஒரு மனிதரை எவ்வளவு பேர் உண்மையில் அறிந்திருப்பார்களோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இத்தகைய ஒரு முபாரக்கான ஒரு குடும்ப பின்னணியை கொண்டிருப்பதும் அவருடைய இல்மிலே பரக்கத்தை நாம் பார்ப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்று நான் நினைக்கிறேன். இவற்றோடு இவருடைய தவா பணியில் நான் அவதானிக்கின்ற ஒரு முக்கியமான சிறப்பம்சம், காலத்துக்கு தேவையான பொருள்களை, தலைப்புகளை எடுத்து மிக கவனமாக அந்த தலைப்புகளை மிக பரந்த கண்ணோட்டத்தில் சற்று முற்போக்காகவும் அணுகின்ற அவருடைய தன்மையானது பலர் அவரால் கவரப்படுவதற்கும், அவருடைய இந்த தாவாவினால் சமுதாயத்தில் நல்ல மாற்றங்கள், ஆரோக்கியமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் காரணமாக இருக்கிறது. பாரம்பரிய தலைப்புகளை திரும்ப திரும்ப பேசாமல், அரைத்த மாவை மீண்டும் மீண்டும் அரைக்காமல், தேவையான, காலத்துக்கு தேவையான, பொருத்தமான, மிக அவசியமான தலைப்புகளை தெரிவு செய்து மக்களை அறிவூட்டுகின்ற ஒரு மகத்தான பணியிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார். இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்வார்கள், லைஸல் ஆக்கில் அல்லதி யஅலமு அல் கைர மின ஷர் வ இன்னமல் ஆக்கிலு அல்லதி யஅலமு கைரல் கைரைனி வ ஷர்ர ஷர்ரைன். அறிவாளி யார் தெரியுமா? எது சரி எது பிழை என்பதை அறிந்தவர் அல்ல அறிவாளி. நல்லதில் நல்லது எது, கெட்டதில் கெட்டது எது என்பதை பிரித்தறியக்கூடிய ஆற்றல் உள்ளவர் தான் உண்மையான அறிவாளி. அதாவது பிரியாரிட்டிஸ் என்று சொல்வார்கள், முன்னுரிமைகளை அறிந்து, காலத்தின் தேவைகளை அறிந்து, சமுதாயத்தின் பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வுகளை ஷரியாவுடைய பின்புலத்திலே, குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியிலே மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களிலே மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிப்பதுதான் உண்மையான தாவா. அனாவசியமான தலைப்புகளை, சர்ச்சைக்குரிய தலைப்புகளை, தேவையில்லாத தலைப்புகளை, சமுதாயத்துக்கு எந்த வகையிலும் பிரயோசனப்படாத விஷயங்களை எடுத்து பேசி வீணான புரளியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துவதை விட தனி மனித வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு, சமூக வாழ்க்கைக்கு தேவையான அம்சங்களை எடுத்து பேசி இந்த மார்க்கம் நடைமுறை கேட்டோர் மார்க்கம் என்பதை நிறுவி இஸ்லாத்தை வாழ வைக்கின்ற ஒரு பணியைத்தான் ஒரு தாய் செய்ய வேண்டும். அதனை அல்லாஹுடைய அருளினால் இவர் செய்து வருகிறார் என்பதை பார்க்கிற போது நாம் எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நான் நினைக்கிறேன், அண்மை காலமாக இஸ்லாமிய குடும்ப நிறுவனத்துக்கு ஏற்பட்டிருக்கிற அச்சுறுத்தல்களை பார்த்து அந்த குடும்ப நிறுவனத்தை சரி செய்யும் நோக்கோடு நிக்காஹ் பற்றியும் குடும்ப வாழ்க்கை தொடர்பாகவும் பல அற்புதமான விரிவுரை தொடர்களை அவர் நடத்தி இருக்கிறார். அதே போல இளைஞர்களுடைய பிரச்சனைகளை அவர் பேசி வருகிறார், அவற்றுக்கான தீர்வுகளை முன்வைத்து வருகிறார். குழந்தை வளர்ப்பு என்பது இன்று மிக முக்கியமான ஒரு சமுதாயத்தில் பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. அந்த தலைப்பிலே விரிவுரை தொடர்களை நடத்தி வருகிறார். குறிப்பாக மறக்கப்பட்ட ஒரு தலைப்பாக இருக்கின்ற இந்த மீராஸ் என்று அழைக்கப்படுகின்ற வாரிசுரிமை தொடர்பான இன்ஹெரிட்டன்ஸ் லோஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி தொடர்ந்து அவர் பல விரிவுரைகளை நிகழ்த்தி வருகிறார். இவையெல்லாம் இந்த காலத்துக்கு தேவையான தலைப்புகள். இது அவருடைய தாவாவிலே நான் அடையாளம் காணுகின்ற மற்றும் ஒரு முக்கியமான அம்சம். இன்னொரு அம்சத்தையும் நான் இங்கு சொல்ல வேண்டும். அதுதான், அவர் இந்த காலத்து பாஷையில் மக்களோடு பேசுகிறார். உமார் சன்னாமின் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி. நாம் ஒரு இறை தூதரை ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பிய போது அந்த சமுதாயத்துடைய மொழியை, பாஷையை அறிந்தவராக அவரை அனுப்பினோம் என்ற கருத்தை அல் குர்ஆன் சொல்கிறது. அந்தந்த காலத்து பாஷை, நபி மூசா உடைய காலத்து பாஷை சூனிய பாஷை, அதை அறிந்து வைத்திருந்தார் நபி மூசா அலைஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்து பாஷை மருத்துவ பாஷை, அந்த பாஷையிலே புலமை இருந்தது நபி ஈசா அலைஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்து பாஷை இலக்கிய பாஷை. அந்த பாஷையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு ஒரு சவாலாக அல் குர்ஆனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். நாம் வாழுகின்ற இந்த காலத்து பாஷை அறிவியல் பாஷை, இந்த காலத்து பாஷை ஐடி பாஷை, இந்த காலத்து பாசை வித்தியாசமான ஒரு பாசை. அந்த பாசையிலே இந்த சமுதாயத்தை நோக்கி விழித்து பேசினால்தான் இந்த சமுதாயத்துக்கு விளங்கும். பாசை என்பது வெறுமனே நாம் பேசுகின்ற மொழி மாத்திரம் அல்ல, அந்தந்த காலத்து ட்ரெண்டை, அந்தந்த காலத்து சிந்தனை பாங்கை பொறுத்து மக்களோடு பேச வேண்டி இருக்கிறது. அந்த ஒரு காரியத்தையும் இவர் அழகாக செய்கிறார். அந்த வகையிலே மீடியாவை மேக்சிமமாக உச்ச நிலையில் அவர் பயன்படுத்துகிறார். நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி கூட இங்கு ஒரு பக்கத்தில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது, மறுபக்கத்தில் இதே நேரத்தில் நேரடியாக அஞ்சல் செய்யப்படுகிறது. இந்த நாட்டிலும் சரி, உலகின் நாலா பக்கங்களிலும் சரி, இந்த நிகழ்ச்சியை இதே நேரத்தில் கண்டுகரிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைத்திருக்கிறது. உண்மையில் இது இந்த காலத்தின் தேவை. இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய தேவை இருக்காது நான் நினைக்கிறேன். நேரத்தை கவனத்திற்கொண்டு சற்று செறிவாகவும் சுருக்கமாகவும் ஏதோ ஒரு பரக்கத்துக்காக நான்கு வார்த்தைகளை இங்கு நான் பேசுமாறு வேண்டப்பட்ட காரணத்தினால் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மிக முக்கியமான விரிவுரை காத்திருக்கிறது. அந்த விரிவுரைக்கும் உங்களுக்கும் இடையில் தடையாக இருக்க நான் விரும்பவில்லை. என்றாலும் இன்று உங்களோடு கலந்துரையாட பட இருக்கின்ற இந்த தலைப்பு, வாரிசுரிமை தொடர்பான தலைப்பு, எந்த அளவு தூர முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது பற்றி நான்கு வார்த்தைகள் நான் சொல்வது பிரயோசனமானதாக இருக்கும் நினைக்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, சில அடிப்படையான மார்க்க கடமைகள் இன்று ஃபுரூதுன் காயிபா, மறக்கப்பட்ட கடமைகளாக, விடுபட்ட கடமைகளாக, பொருட்படுத்தப்படாத கடமைகளாக மாறியிருக்கின்றன. வக்ஃப் பற்றி சமுதாயத்திற்கு ஒரு தெளிவில்லை, வசியா பற்றி தெளிவில்லை. ஆயிரம் ஆயிரமாக, லட்சம் லட்சமாக, ஏன் மில்லியன் கணக்கிலே, ட்ரில்லியன் கணக்கிலே உழைத்து சம்பாதித்து வாரிசுகளுக்கு மாத்திரம் விட்டுவிட்டு செல்கிறார்கள். தமது கையோடு இரவை பகலாக்கி, வேளா வேளைக்கு சாப்பிடாமல், உறங்கி ஓய்வெடுத்துக் கொள்ளாமல், கஷ்டப்பட்டு உழைத்த சம்பாதித்த காசிலே குறைந்தபட்சம் மூன்றில் ஒன்றை கையோடு எடுத்துச் செல்வதற்கு மார்க்கம் ஒரு வழி சொல்லி தந்திருக்கிறது. அதுதான், நீங்கள் உங்களுடைய சொத்திலே சுலுசை மூன்றில் ஒன்றை வசிய செய்யலாம். அந்த வசிய மரணத்துக்கு பிறகுதான் செல்லுபடியாகும். எனவே கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்த வசியத் பற்றிய ஒரு தெளிவு பலருக்கு இல்லாமல் இருக்கிறது. அதே போல வக்ஃப் என்பது இஸ்லாமிய ஷரியாவிலே இருக்கின்ற மனித சமுதாயத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வாக, முஸ்லிம் சமுதாயத்துடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இந்த மார்க்கம் தந்திருக்கின்ற அற்புதமான ஒரு அமைப்பு வக்ஃப். இஸ்லாமிய வரலாறு நெடுகிலே நூற்றுக்கணக்கான, இல்லை ஆயிரக்கணக்கான அரபு கலாசாலைகள், ஜாமியாக்கள், குள்ளியாக்கள் இயங்கி வருகின்றன என்று சொன்னால், இந்த வக்ஃப் என்ற கான்செப்ட் மிகச் சரியாக புரியப்பட்டு பெருந்தொகையான தமது சொத்துக்களை பலர் வக்ஃப் செய்து வந்திருக்கிறார்கள். பல நாடுகளை பொறுத்தவரையிலே அந்த நாடுகளுடைய திரைச்சேரியில் இல்லாத சொத்துக்கள் வக்ஃப் சொத்துக்களாக இருக்கின்றன. அந்த அளவுக்கு இந்த வக்ஃப் என்ற சுன்னா வரலாறு நெடுகிலும் அற்புதமாக ஹயாத்தாக்கப்பட்டு வந்திருக்கிறது. நமது நாட்டை பொறுத்தவரையிலும் நான் இங்கு குறிப்பிட்டு சில நிறுவனங்களை சொல்ல விரும்பவில்லை. தெரிந்தவர்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே பல இஸ்லாமிய நிறுவனங்களுக்கு பல கோடிக்கணக்கான வக்ஃப் சொத்துக்கள் இருக்கின்றன. நமது முன்னோர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள், அந்த சொத்துக்களை வக்ஃப் செய்தார்கள். ஆனால் பல சொத்துக்கள் இன்று துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றன. அவை கவலைக்குரிய நிலை. அல்லாஹ்வுக்கு என்று வக்ஃப் செய்யப்பட்ட பல சொத்துக்கள் பல இடங்களிலே மிக மோசமாக துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றன. ஆனால் நமது முன்னோர்கள் இந்த வக்ஃபுடைய முக்கியத்துவத்தை புரிந்து தமது சொத்திலே ஒரு குறிப்பிட்ட பகுதியை அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்த காரணத்தினால் இன்றும் பல நிறுவனங்கள் வாழ்ந்து வருகின்றன. இந்தியாவிலே, பாகிஸ்தானிலே, எகிப்திலே, டியூனிஷியாவிலே, பல முஸ்லிம் நாடுகளிலே பல கோடி ரூபா அல்ல, பல கோடான கோடி ரூபா பெருமதியான வக்ஃப் சொத்துகள் இருக்கின்ற காரணத்தினால் அவற்றுக்கூடாக எத்தனையோ தர்மஸ்தாபனங்கள், இஸ்லாமிய நிறுவனங்கள், ஜாமியாக்கள், மதரசாக்கள் இயங்கி வருவதை பார்க்கிறோம். ஆனால் இவை பற்றி அண்மை காலமாக பலருக்கு தெளிவில்லாமல் இருக்கிறது. அதிலே குறிப்பாக இந்த வாரிசு சட்டங்கள் எந்தளவு தூரம் தொழுகையைப் போல, நோன்பைப் போல பேணப்பட வேண்டிய அடிப்படையான மார்க்க கடமை என்பதை பலர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா வாரிசுரிமை பற்றி பேசுகிற போது குர்ஆனிலே இதனை ஃபர்த் என்ற சொல்லை கொண்டு அழைக்கிறார். ஃபர்த் என்றால் விதியாக்கப்பட்ட பகுதி என்பது அதன் பொருள். அல்லாஹ்வினால் விதியாக்கப்பட்டது, கட்டாய கடமையாக்கப்பட்டது. எனவே வாரிசு சட்டத்தின்படி சொத்துக்களை பிரிப்பது என்பது சுன்னத்தல்ல, அடிப்படையான மார்க்க கடமை. இதற்கு பேரே இல்முல் ஃபராயித். வாரிசுரிமை சட்டத்துக்கு இல்முல் ஃபராயித் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அதாவது அல்லாஹ்வினால் வகுக்கப்பட்ட விதிக்கப்பட்ட பங்குகள் பற்றிய கலை, சயின்ஸ் என்பது அதனுடைய பொருள். அல்லாஹ் வசியா மின் அல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வசியத் என்று சொல்கிறான். இந்த சட்டங்களை நீங்கள் பேணுவது ஹுதூதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வரம்புகள் வரையறைகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அறிவுடைய பாதியாக ஹாஃப் ஆஃப் த நாலேஜ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இல்முல் ஃபராயிதை வாரிசுரிமை சட்டத்தை வரைந்திருக்கிறார்கள். இதனை படிப்பது மார்க்க கடமை என்று சொல்லியிருக்கிறார்கள். இதனை புறக்கணிப்பது தண்டனைக்குரிய குற்றம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த வாரிசு சட்டங்களை ஒருவர் பேணாமல் இருந்தால் அவர் ஒரு ஃபாசிக், அவர் ஒரு பாவி என்று ஹதீஸ் சொல்கிறது. இதனை புறக்கணிப்பது ஒரு பிதாத் என்று மார்க்கம் வர்ணிக்கிறது. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்வதென்று மார்க்கம் சொல்கிறது. இந்த வாரிசு சட்டங்களை புறக்கணிப்போர் நரகத்திலே நிலையாக இருப்பார், அவருக்கு மிக மோசமான வேதனை உண்டு என்று மார்க்கம் சொல்கிறது. வாரிசு சட்டங்களை புறக்கணிப்பது ஒரு தலாலத், ஒரு வழிகேடு என்று மார்க்கம் சொல்கிறது. வட்டியை உண்பதைப் போல, கொலை செய்வது போல ஒரு குற்றம் தான் வாரிசுரிமை சட்டங்களை பேணாமல் இருப்பதாகும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஆனால் இந்த கடமை, இந்த அடிப்படையான மார்க்க கடமை எந்த அளவு தூரம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு என்பதை பார்க்கிறோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வாரிசுரிமை சட்டம் தொடர்பான ஒரு விரிவான விளக்கம் தான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த மஜ்லிசு கூட கிடைக்க இருக்கிறது. இது உண்மையில் பிறக்கரிய ஒரு பேறு என்று சொல்லலாம். இவ்வளவு ஒரு நுணுக்கமான கலையை, ஒரு ஆழமான கலையை, மிக விரிவாக விளக்கமாக இருந்து படிக்க வேண்டிய ஒரு கலையை இவ்வளவு இலவசமாக, வசதியாக, விடுமுறை நாளிலே, வார இறுதி நாளிலே எல்லோருடைய வசதியையும் கருத்தில் கொண்டு ஒழுங்கு செய்து எங்களுக்கு இவர்கள் தருவதற்கான ஏற்பாட்டை செய்திருப்பதானது உண்மையில் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட அருள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நாட்டிலே கடந்த 200 வருடங்களுக்கு மேலாக முஸ்லிம் பர்சனல் லா நடைமுறையில் இருக்கிறது. 200 வருடங்களுக்கு மேலாக இருக்கிறது. நமது முன்னோர்கள், நமது மூதாதையர்கள் இந்த முஸ்லிம் தனியார் சட்டத்தை, ஆழ்சார் சட்டத்தை எங்களுக்கு பெற்றுத் தருவதற்காக பெரிய போராட்டம் நடத்தினார்கள். 200 வருடங்களாக இந்த மேரேஜ் டிவோர்ஸ் சட்டங்களோடு இந்த இன்ஹெரிட்டன்ஸ் சம்பந்தமான சட்டத்திட்டங்களும் அமுல் இருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் இஸ்லாமிய முறைப்படி குர்ஆன் சுன்னாவின் வரம்புகளை பேணி தமது இந்த மீராஸ் தொடர்பான நிலைப்பாடுகளை இருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுப்பப்பட்டால், இது பற்றிய அடிப்படையான ஒரு விழிப்புணர்வே முஸ்லிம் சமூகத்துக்கு இல்லாமல் இருப்பதை தான் நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நிலையிலே ஒரு ஃபர்துன் காயிப், ஒரு மறக்கப்பட்ட, ஒரு புறக்கணிக்கப்பட்ட, ஒரு விடுபட்ட ஒரு கடமையை மீண்டும் ஹயாத்தாக்குகின்ற ஒரு பணிதான் இந்த விரிவுரை தொடருக்குள்ளாக நடக்கிறது. மன் அஹ்யா சுன்னத்தி இந்த ஃபசாதி உம்மத்தி ஃபலஹு அஜ்ர் மியத் ஷஹீத், என்னுடைய உம்மத் சீரழிந்திருக்கிற காலத்திலே என்னுடைய சுன்னாவை, எனது வழிமுறையை மீண்டும் ஹயாத்தாக்குவதற்காக யார் முயற்சிக்கிறாரோ அவருக்கு 100 ஷஹீதுகளுடைய நன்மை கிடைக்கும் என்ற சுபசெய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹுடைய மிக முக்கியமான ஒரு சுன்னாவாக இந்த இல்முல் மீராஸ் இருக்கிறது. இந்த வாரிசுரிமை சட்டம் சரியாக முஸ்லிம் சமூகத்தால் கடைபிடிக்கப்பட்டால், முஸ்லிம் குடும்பங்களால் கடைபிடிக்கப்பட்டால், முஸ்லிம் குடும்பங்களிலே வறுமை பிரச்சினைக்கு ஒரு சிறந்த தீர்வு இது, சீதன பிரச்சினைக்கு சிறந்த தீர்வு இது, சமுதாயத்துடைய பொருளாதார நெருக்கடிக்கு சிறந்த தீர்வு இது. இஸ்லாம் சொல்கின்ற இந்த அற்புதமான ஒழுங்குகளை, வழிமுறைகளை விட்டுவிட்டு நாம் வேறு வழிமுறைகளை நாடிய காரணத்தினால்தான் நாம் இன்னொரு அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருக்கிறோம். இவை பற்றி எல்லாம் விரிவாக பேச வேண்டும். பொதுவாக வாரிசுரிமையை பற்றி பேசுகிற போது எழுகின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கிறது, அதனை மாத்திரம் தொட்டு காட்டி எனது இந்த உரையை நிறைவு செய்யலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இஸ்லாத்திலே பெண்களுக்கு சரியான உரிமைகள் வழங்கப்படவில்லை. இஸ்லாம் ஆணாதிக்க மார்க்கம். பெண்கள் இஸ்லாத்திலே எல்லா வகையிலும் ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகமாக, புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகமாக, நசுக்கப்பட்ட ஒரு சமூகமாக, உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரு சமூகமாகத்தான் இருந்து வருகிறார்கள். அதற்கு சிறந்த உதாரணம் இந்த வாரிசுரிமை சட்டம். ஆண்களுக்கு 2 பங்கு, பெண்களுக்கு 1 பங்கு. இதுவே போதுமான சான்றாதாரம் பெண்கள் எப்படி இஸ்லாத்திலே புறக்கணிக்கப்படுகிறார் என்பதற்கு. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, 4 நிலைகளில்தான் ஆண்களுக்கு பெண்களை விட அதிகமாக இஸ்லாமிய நோக்கிலே வாரிசு சொத்திலே பங்கு கிடைக்கிறது. 4 நிலைகள். 30 மேற்பட்ட சந்தர்ப்பங்களில் பெண்களுக்கு ஆண்களுக்கு சமமான பங்கு கிடைக்கும் அல்லது ஆண்களை விட அதிகமான பங்கு கிடைக்கும். 4 நிலைகள் மாத்திரம்தான் ஆண்களுக்கு பெண்களை விட கூடுதலான பங்கு கிடைக்கிறது. எனவே மொத்தமான ஒரு பார்வையை பார்த்துவிட்டுத்தான் ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும். அவசரப்பட்டில் இது அக்கிரமித்துள் அதில் உந்தையேன் என்ற ஆயத்தை மாத்திரம் பார்த்து ஆண்களுக்கு ரெண்டு பங்கு, பெண்களுக்கு ஒரு பங்கு, அந்த வகையில் பெண்கள் முற்றுமுழுதாக புறக்கணிக்கப்படுகிறார்கள். எல்லாம் அவர்களுக்கு மார்க்கத்தில் ஹாஃப் தான், ஒன்றும் ஃபுல்லா கிடைக்கிறதில்ல, ஆண்களுக்கு தான் ஃபுல் என்ற பார்வை பிழையான இந்த ஃபெமினிசம் என்ற பெயரிலே இன்று ஒரு பெண்ணிய வாதம் அல்லது பெண்ணிலை வாதம் அல்லது பெண்ணியம் என்ற பெயரிலே மிகவும் முற்போக்கான வெரி புரோகிரசிவான ஒரு நிலைப்பாடாக ஒரு மோசமான கருத்தியல் பரவலாக உலகத்தில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட பெண்களும் இல்லாமல் இல்லை. இவையெல்லாம் ரித்தத்துடைய சிந்தனைகள் என்று சுருக்கமாக நான் சொல்லலாம். அந்த நான்கு நிலைகள் கூட ஆண்களுக்கு அதிகமாக பங்குகள் கொடுக்கப்படுவதற்கு நியாயமான காரணங்கள் இருக்கின்றன. இஸ்லாமிய நோக்கிலே இஸ்லாம் சரியாக சமுதாயத்திலே அமுல்படுத்தப்பட்டால் பெண்ணுக்கு எந்த வகையான பொறுப்புகளும் கிடையாது. பெண்ணுக்கு நஃபக்கா என்ற செலவு பொறுப்பில்லை, கிசுவா என்ற ஆடை கொடுக்க வேண்டிய தேவையில்லை, மகர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த வகையான பொறுப்புகளும் பெண்களுக்கு இல்லை. இஸ்லாமிய சமூகத்திலே பெண்கள் அதிதிகள், கெஸ்டுகள். ஆனால் இந்த அகதிகளாக மாறியிருக்கிறார்கள், அது வேறு விஷயம். அதிதிகள் அகதிகளாக மாறியிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய சமூகத்திலே உண்மையான தூய்மையான ஐடியல் ஒரு முஸ்லீம் சொசைட்டியிலே பெண் என்பவள் கெஸ்டுடைய நிலையில் இருப்பவள். எல்லோரும் பெண்ணை அரவணைக்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும், பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும். அவர் அதிதியாக எப்போதும் மரியாதையாக இருப்பார். அவருக்கு எந்த செலவுகளும் கிடையாது, எந்த பொறுப்புகளும் கிடையாது. ஆரம்பத்தில் தந்தை கவனிப்பார், பிறகு கணவன் கவனிப்பார், இல்லாத போது சகோதரர்கள் கவனிப்பார்கள், இல்லாத போது மாமாமார் கவனிக்க வேண்டும், மாமாமார் கவனிக்க வேண்டும், பெரியப்பமார் கவனிக்க. இப்படி ஒரு பெண் எப்போதும் அடுத்தவருடைய 100% பராமரிப்பிலே மகிழ்ச்சியாக அதிதியாக இருக்கக்கூடிய வகையில் தான் மார்க்க சட்ட திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கின்றன. எந்த பொறுப்புகளும் இல்லாத பெண்ணுக்கு மார்க்கம் மேலதிகமாக பங்கும் கொடுக்கிறது. பண்டத்தோடு பண்டமாக இருந்து பண்டங்கள் பிரிக்கப்பட்டது போல பெண்கள் பிரிக்கப்பட்ட ஒரு காலத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்டத்திலே பெண்ணுக்கு பங்குண்டு சொன்னார்கள். அந்த அளவுக்கு இஸ்லாம் பெண்களுக்கு எல்லா வகையான உரிமைகளையும் கொடுத்திருக்கிறது, வாரிசுரிமை சட்டம் உட்பட, வாரிசு பங்குகள் உட்பட. எனவே இந்த அம்சங்கள் பற்றியெல்லாம் மிக விரிவான ஒரு விளக்கத்தை, ஒரு தெளிவை இன்ஷா அல்லாஹ் ஷரியாவுடைய பின்புலத்திலே குர்ஆன் சுன்னாவுடைய வெளிச்சத்திலே முஃப்தி யூசுப் அவர்கள் எங்களுக்கு தர இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும். அவர்களை கொண்டு இந்த உம்மத்திலே நல்ல மாற்றங்கள் வர வேண்டும், இந்த தீன் வாழ வேண்டும், வளர வேண்டும், இஸ்தாபிதமடைய வேண்டும். எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுடைய இந்த நிகழ்ச்சிகள் கூடாக ஹிதாயத்துடைய வாயில்களை, கதவுகளை திறந்து அருள் புரிய வேண்டும். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு தந்தமைக்காக முஃப்தி யூசுப் அவர்களுக்கும் ஏற்பாட்டாளருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக இவர்களுடைய இந்த அற்புதமான விரிவுரை தொடர்களை, பயான்களை எஸ்எல் ஹப் என்ற அந்த இணையதளத்துக்கூடாகவும், அவர்களுடைய யூசுப் முஃப்தி .lk என்ற இணையதளத்துக்கூடாகவும் தொடர்ந்தும் எல்லோருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையிலே அவர்கள் ஒளிபரப்பி வருகிறார்கள். அந்த வகையில் எஸ்எல் ஹப் உடைய இந்த நிகழ்ச்சி உட்பட அவர்கள் சமுதாயத்திலே மார்க்க ரீதியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மேற்கொண்டிருக்கிற அவர்களுடைய அந்த பணியை இந்த சந்தர்ப்பத்திலே நான் பாராட்டுகிறேன். இத்தகைய தவா அணுகு முறைகள் காலத்தின் தேவை, சன்மார்க்க கடமை. எனவே எஸ்எல் ஹப் சகோதர்கள் ஒரு காலத்தின் தேவையை பூர்த்தி செய்கிறார்கள், சன்மார்க்க கடமையை நிறைவேற்றுகிறார்கள். அதே போல யூசுப் அவர்களுடைய அந்த இணையதளத்துக்கூடாகவும் சமுதாயத்துக்கு நல்ல செய்திகள் போய் சேர்கின்றன. இவர்கள் அனைவருடைய பணிகளும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய பேரருளினால் தொடர வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், துவா செய்ய வேண்டும். வல்ல நாயன் நம் அனைவர்களுடைய நாட்டு தேட்டங்களையும் ஏற்று கபூல் செய்வானாக. வஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வஜஸாகுமுல்லாஹு கைரன். For more lectures, visit SLH.